ఓం శ్రీనాథాది గురుత్రయం గణపతిం పీఠత్రయం భైరవం సిద్ధౌకం వటకత్రయం పదయుగం దౌతీక్రమమండలం వీరాం జట్టచతుష్కర్షిణవకం వీరావళీ పంచకం శ్రీమన్మాలిని మంత్రరాజ సహితం గురోర్మండలం సింధూరారుణ విగ్రహాం త్రిణయనాం మాణిక్యమౌళి స్ఫురత్తారా నాయక శేఖరాం శ్రుతముఖీమాణిభ్యామరిపూర్ణరత్నకటకం దత్తోత్పలం విప్రదీం సౌమ్యాం రత్నకటరక్షకరాం ధ్యాయేత్పరామంబికా. అపర్ణా చండిక చండ ముండాసుర నిషూదిని క్షరాక్షరాత్మిక సర్వలోకేశి విశ్వధారిణి త్రివర్గదాత్ర దాత్రీ సుభగాత్ర్యంబిక త్రిగుణాత్మక స్వర్గాపవర్గద శుద్ధ జపా పుష్ప నిభాకృతి. అంబాళ్య నామాకళ్ళ ரொம்ப பிரசித்தி பெற்ற நாமாவும், அதோட மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான நாமாக்கள். அதுல அபர்ணான்னு ஒரு நாமாவை பார்த்தோம். அபர்ணா அப்படின்னு சொன்னா எந்த அம்பாள நினைச்ச மாத்திரத்தினால கடனெல்லாம் போயிடுமோ. சாதாரணமாக மனுஷர்கள் பிறக்கிறப்பவே மூணு கடன்களோட பிறக்கிறான்னு சொல்றது சாஸ்திரம். ஜாயமானோகவை பிராமண த்ரிபிஹி ரிணரா ஜாயதே, பித்ருணம்னு ஒண்ணு, ரிஷி ருணம்னு ஒண்ணு, தேவருணம்னு ஒண்ணு. அந்த மூணு கடன்களால் தான் மனுஷனே பிறக்கிறான். அதனால உபநயனம் பண்ணிவிட்டு வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷி ருணங்கள் போறது, விவாகம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றுமையானார் அதனால பித்ரு ரிணம் போறது, யஜ்ஞ யாகாதி காரியங்கள் பண்ணிட்டு இருந்ததையானால் அவளுக்கு தேவருணம் போறது. ஆகையால் இந்த மூணும் ஒரு கிரகஸ்தம் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அது இல்லாம நம்ம நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கோம், பேங்க்லயும் உத்தியோகத்திலையும் இங்கேயும் அங்கேயும் நாலு பேர் இடத்துலயும் கடன் வாங்கிட்டு இருக்கோம். அந்த கடன் வாங்கறதுனால மனுஷனுக்கு அவனுடைய அந்தஸ்தோ அவனுடைய நிலையோ கொஞ்சம் குறைஞ்சு போறது. ஏன்னா நாலு பேர் எதிர்க்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுங்கோ நாலு தரம் கேட்டா மனசுக்கு கஷ்டமா இருக்கோ இல்லையா? அவைகள் எல்லாமே இந்த அபர்ணா எனக்கூடியதான நாமாவ நினைச்சதுனாலேயே கடன்கள்லாம் போறது, அந்த ஜானோபாசனாதிகள்னா போறது. ஆகையால் அபகதம் ருணம் அப்படின்னு அபகதம் ரிணம் கடன் போறதுக்காக இந்த நாம சாஸ்நாமத்தில் இருக்கிறது எல்லா நாமக்களும் மந்திரங்கள். அதுல மனுஷனுக்கு ரிணபாதை இருக்குமேயானால், கடன் வாங்கிட்டு இருந்தா இருப்பானேயானால் அந்த தொந்தரவு அவனுக்கு போயிடும். அது ஒரு அர்த்தம் சொன்னோம். இன்னொரு அர்த்தம் பார்க்கும் பொழுது பர்ணம்னா இலை, இந்த இலைய கூட சாப்பிடாம தபஸ் பண்ணினாலாம் அம்பாள். அதனால அந்த அம்பாளுக்கு அபர்ணான்னு ஒரு பேரு. இப்படி ரெண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாம அபர்ணா சண்டிகா, சண்டிங்கிற ஒரு நாம வந்திருக்க. இந்த நாம அவனுடைய விசேஷம் கொஞ்சம் பார்ப்போம். சடி கோபே அப்படின்னு தாத்து, அதனால அம்பாளுக்கு கோபம் வருமா? கோபமே வராத அம்பாளுக்கு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அம்பாளுக்கும் கோபம் வந்திருக்கு. எந்த சந்தர்ப்பத்தில் கோபம் வந்து? தன்னுடைய பக்தாளுக்கு ஹிம்ச பண்ணும் பொழுது அம்பாளை கோபம் வரும். அம்பாளுடைய ஆண்டி இருக்கிறவ அவளுக்கு யாராவது அபகாரம் பண்ணினா அப்பொழுது அம்பாளுக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்ற. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சண்டின்னு பேர். சடி கோபே எனக்கூடியதான தாத்துவனால வந்ததான ஒரு ஸ்வரூபர். அதே மாதிரியே இல்ல என்ன, தன் பக்தால காப்பாத்த வேண்டாமா? அதனால பக்தாளுக்கு அபகாரம் பண்றக்கூடியதான இடத்துல அவள் இடத்துல கோபம் வரும். அந்த கோபமும் அவளுக்கு நன்மையாக தான் விளையும். அம்பாளிடத்துல கோபமோ பக்தாளுடைய கோபமோ ஒருமையானால் அந்த கோபத்தினால அவளுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் அவைகள் வந்திருந்தாலும் கடைசியில என்ன அவளுக்கும் க்ஷேமமாக வசத்தியான ஒரு தத்துவமானது ஏற்படும், நிலையானது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்க. இது சண்டிங்கிற நாமாவுக்கு முதல் அர்த்தம் பாருங்க. சடி கோபே அபக்தேஷு கோபனத்வா சண்டிகா. அபக்தேஷு யார் பக்தாள் இல்லையோ அவளிடத்திலும் கோபத்தை, பக்தாளுக்கு துன்புறுத்துறவாளுடைய இடத்துல கோபம் கொடும். இது இங்கே இல்ல, ஸ்ரீருத்ரத்திலும் நமஸ்தே ருத்ரமன்ய பகுதோ தகிஷவே நமஹா. கோபமாக இருக்கக்கூடியதான தாங்கள் உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் எங்க மேல பிரயோகம் பண்ண வேண்டாம். அப்ப யாரு மேல பிரயோகம் பண்ணணும்னாக்க துஷ்டால் மேல பிரயோகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லு. அதோட இல்லாமல் அம்பாள கோபம் வந்தாலோ வரலையோ அது அப்புறம், கோபம் வந்துருமோன்னு பயத்துல நிறைய பேர் நல்ல தன் தன் காரியத்தை பண்றாங்க. பேஷா ஸ்மாத்வா தப்பவதே பேஷோதேதி சூர்யா. அந்த அம்பாளுக்கு பயப்பட்டுதான் காத்து இங்கும் அலையறதும் ஒரு இடத்துல சப்திச்சு நிக்கல. அதே போல சூரியனானவன் கரெக்டா எந்த சமயத்தில் நீங்க உதயமாகணும் அசமாகணும்னு சொல்றோ அந்தந்த சமயத்துல கரெக்டா போயிட்டு இருக்க. அதே போல இந்திரனோ மற்ற தேவதைகளோ அக்னிஷ்ட வாயுஷ்டா, இந்திரனும் அக்னிந்த தேவதைகள் எல்லோருமே அம்பாளுக்கு கோபம் வந்துருமோ அப்படின்னு அந்தந்த அவாவாளுடைய காரியத்துல அவ இருந்துருக்க. அப்படி மிருத்யர் தாவதி பஞ்சமகான்னு கடைசியல் முதல்ல நாலு பேரை சொன்னேன், வாயு சூரியன் இந்திரன் அக்னி இந்த நாலு பேர். இது இல்லாம அடுத்ததாக மொத்தருக்க யாரு ஐந்தாவதாக கணக்கிடப்படுறவர் யமதர்மராஜர். அவர் எப்ப நடக்கிறதே இல்லையா, மிருத்யர் தாவதி பஞ்சமகான்னு சொன்ன. எப்பொழுதும் யாராருக்கு அந்த பிராரப்த கர்மா முடியறதோ அதுக்கு முன்னாலையும் அவ பிராணம் எடுக்கப்படாது, அதுக்கு பின்னாலையும் விட்டு விட்டு விடப்படாது. அப்படி அந்த சமயத்துல கரெக்டா பண்ணிவிடுற. இப்படி ஒரு பயம் இருந்து வேலை செய்யறதுனால அம்பாளுக்கு கோபம் வருமோன்னு இவாளுக்கு ஒரு பயம். அதனால்தான் யாரிடத்துல இருந்து பயத்தை நினைக்கிறாளோ அப்படிப்பட்டதான அம்பாளுக்கு சண்டின்னு பேரு. இப்படி ரெண்டாவது அர்த்தம் பார்த்தோம். இந்த பீஷாஸ்மாத்வாத பவதே இவைகள்லாம் தைத்தரிய உபநிடத்தில் நமக்கு கொடுத்திருக்கு. அதுக்குடைய ஒரு உண்மையான ஒரு ஸ்வரூபம், அந்த கோபம் இருக்கிற ஸ்வரூபத்துக்கு சண்டின்னு பேர். சடி கோபே அபக்தேஷு கோபனத்வா சண்டிகா. அதுக்கப்புறம் தேவி பாகவதி சண்டிகா சப்த வருஷா சாத் இது கன்யா விசேஷ நாமோக்தம். அம்பாளுக்கு பூஜை பண்ணும் காலத்திலையோ அல்லது சண்டி ஹோமம் பண்ற காலத்திலையோ அம்பாளுக்கு பிரீத்திக்காக கன்யா பூஜையை பண்றதுன்னு ஒரு வழக்கம். ஏ வித்யா சமஸ்தா தவதேவி ரூபாக, எல்லா படிப்பும் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஸ்திரிய சமஸ்தாக, எல்லோரும் அம்பாளுடைய ரெப்ரசன்டிவ். ஆகையால் ஸ்திரீகளை பூஜை பண்றது சுவாசின்யத்து நப்ரீதா அப்படின்னு சுவாசினிகளுக்கு ஸ்திரீகளுக்கு பூஜை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். அதே போலயே கன்யா குழந்தைகளுக்கு, கல்யாணமாகாத சின்ன குழந்தைகளுக்கு, 3 வருஷத்திலிருந்து 10 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடியதான குழந்தைகள் இடத்துல அம்பாளை அவாகனாதிகள்லாம் பண்ணி அவளுக்கு ஒரு திருப்தியை வரும்படி ஏதோ வஸ்திராதிகள் இவைகள்லாம் கொடுத்து பண்ணினா அம்பாளுக்கு பிரியம். இப்படி கன்யா பூஜை சொல்லியிருக்க. அந்த கன்யா பூஜையில எப்படி தெரியுமா, 7 வருஷம் இருக்க, 7வது வருஷத்துல இருக்கக்கூடியதான் அந்த கன்யா இருக்க அவளுக்கு பூஜை பண்ணினா ரொம்ப விசேஷம்னு சொல்றது. அந்த 7 வருஷம் இருக்கக்கூடியதான பெண்ணுக்கு சண்டிகான்னு பிரேமம். சண்டிகா சப்த வர்ணாசியாது, 7 வருஷங்கள் இருக்கக்கூடியதான பெண்ணுக்கு சண்டிகான்னு பேரு. இது கன்யா விசேஷ நாமோக்தம் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. அது கடத்தாக ரெண்டாவது அர்த்தமும் பார்த்துட்டோம். மூணாவது அர்த்தம் அது துர்கா சப்தஸ்தலியே இதனுடைய இந்த பதமானது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி ಚಂಡಶ್ಚ ಮುಂಡಶ್ಚ ತವು ಚ ತವು ಅಸುರವು ತವು ನಿಷೂದಯತಿ ಇತಿ ತಥಾ. ಚಂಡನ್ನು ಒರು ಅರಕ್ಕನ್, ಮುಂಡನ್ನು ஒரு அரக்கன். இவ ரெண்டு பேரையும் அம்பாள் காளிஸ்வரூபமாக இருந்து அவளை கொன்னா அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்டதான அம்பாள் அவளை கொன்னதுனால அம்பாளுக்கு சண்டிகான்னு பேர் வருது. தேன சாமுண்டாக்கியம் நாம அஸ்யாயேவா இது சூச்சிதம். அதனால அம்பாளுக்கு என்ன பேர் வந்திருக்க? சாமுண்டான்னு பேர் வந்திருக்கு. இதுதான் மார்க்கண்டேய புராணத்துல சொல்லும் பொழுது, யஸ்மாத் சண்டஞ்ச முண்டஞ்ச கிரகித்வா த்வமுபாகதா, எக்காரணத்தினால சண்டனையும் முண்டனையும் கொன்னுட்டு நீங்க வந்திருக்கேளோ, சாமுண்டேச்சி ததோ லோகே ஖்யாதா தேவி பவிஷ்யசி, அக்காரணத்தினால உனக்கு சாமுண்டா எனக்கூடியதான பேர் வரப்போறது அப்படின்னு லலிதா மகாத்ரிபுர சுந்தரி காளிய பார்த்து சொன்னதாக இங்க சொல்லியிருக்கு. அதனால இந்த பேர் இருக்கு சாமுண்டாங்கிறது என்ன? காளிக்கு. யாரு கொடுத்தா? அம்பாள் கொடுத்தா. எதற்காக கொடுத்த? எல்லோரையும் அதட்டிண்டு ஹிம்ச பண்ணிட்டு இருக்கக்கூடியதான சண்டன் முண்டன் எனக்கூடியதான இரண்டு அரக்கர்களை கொன்னத்தினால் அந்த காளி மாதாக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்துல அப்படின்னு துர்கா சப்தசுல இது விசேஷமாக சொல்லியிருக்க. இந்த இடத்துல கொஞ்சம் காலம்னா என்னதுன்னு நம்ம கவனிக்கணும். காளின்னு சொல்றோமோ, காளியானது காலத்தினுடைய ஒரு மாறுதல். காலம்னு சொன்னால் சாட்சாத் அம்பாள் தான் காலம், வேற யாரும் இல்ல. காலம்னா மகா காலம்னு பேர். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் கண்ட காலம்னு பேர். அந்த மகா காலம்ங்கிறது என்ன? முதல் முதல்ல சுத்த பிரம்மம் இருக்கே, அந்த சுத்த பிரம்மம் தன்னிடத்துல இருக்கக்கூடியதான யாதொரு சக்தி இருக்கோ அந்த அம்பாளோட சேர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அதான் மாயாவச்சின்ன சைதன்யம்னு சொல்வார். அந்த மாயையானது ஒரு கிரியையை உண்டு பண்ணணுமேயானால் அப்பொழுது காலம் வேண்டியிருக்கு. எந்த ஒரு செயல் நீங்க அந்த செயலானது ஒரு காலத்துல தான் நடக்கிறது. எப்படி நிகழ்ந்த காலமோ, இப்ப இருக்கக்கூடியதான வர்த்தமான காலமோ, இல்லும் வரக்கூடியதான பவிஷ்யத் காலமோ, அந்த மூணுல தானே ஒரு கிரியை பண்ண முடியும். அப்படிப்பட்டதான செயலை பண்ணணுமேயானால் முக்கியமாக என்ன வேணும்? காலத்தினுடைய சம்பந்தம் வேணும். இது எப்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறது? சிருஷ்டிக்கு முன்னால இருந்து ஆரம்பிக்கிறது. ஏன்னா இந்த காலத்துல தானே சிருஷ்டி. உலகத்துல படைக்கணும்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு, அப்பவே படைச்சிட மாட்டா. ஒரு 10 லட்சம் வருஷங்கள் ஸ்தப்தமா இருக்கும், உலகத்தில் இன்னும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மாயையில் இருக்கக்கூடியதான பிராணிகள், அந்த பிராணிகளுக்கு சுகதுக்கத்தை அவசியம் கொடுக்க வேண்டி இருப்பதனால், ஏன்னா சுகதுக்கங்களை கொடுத்தா அட்லீஸ்ட் அவளுக்கு வைராக்கியமாவதும் வரும். வைராக்கியம் வறுமையானால் அவ அம்பாளுடைய திருபாதத்தை பிடிச்சுண்டு அதனால முக்தி அடையலாம், ஞானத்தை அடைஞ்சு முக்தி அடையலாம். அதற்காக ஒரு சமயத்துல அவளுக்கு இந்த சிருஷ்டி பிராரம்பிக்கப்படுறது. தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயுஹோ வாயோர் அக்னிஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சோ இந்த சிருஷ்டியுக்கு முன்னால கேவல பிரம்மஸ்வரூபமாக இருந்ததான பிரம்மத்துக்கும் அந்த பிரம்மத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு சக்திக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. இதுதான் அவித்யா சித் சம்யோக. இது காலத்தினுடைய முதல் நிலை. அதுக்கு முன்னால காலம் இருக்கேன்னு சொன்ன அம்பாள் ஸ்வரூபமே காலம். சிருஷ்டியானது எப்படி ஏற்படுறத? இந்த மாயாசக்தியும் பரமேஸ்வரனும் பிரம்மமும் ஒன்னா சேர்ந்த காலத்தில் அந்த ஸ்வரூபத்துல மாயையானது உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு சித்தமாக இருக்கும் காலத்தில் அந்த பிரம்மத்தோட அந்த சம்பந்தமாக சேர்றாள் அம்பாள். அந்த பரமேஸ்வரனோட உலகத்தை படைக்கணும். ஏன்னா அம்பாளும் பஞ்சகிருத்திய பாராயணம் பண்ணிட்டு இருக்காள் இல்லையா? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் என்கிறதான 5 செயல்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதான அம்பாள் உலகத்தினுடைய சிருஷ்டிய பிராரம்பிக்கணும்னு சொல்லி அதற்காக உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு பரமேஸ்வரனும் அம்பாளும் சேர்ந்து பண்ற. இப்ப இதுக்கு என்ன பேரு? அவித்யையும் சித்தும் பிரம்மமும் கலந்ததான ஒரு ஸ்வரூபத்துல அதுக்கு காலம்னு பேர். அதற்கு பிறகு பஞ்சபூதங்களை உண்டு பண்ற, பஞ்சபூதங்களுக்குனா பௌத்திகமான பதார்த்தங்களை எல்லாம் உண்டு பண்றா, பூதங்கள்ல இருந்து வந்ததான பதார்த்தங்களுக்கு பௌத்திக பதார்த்தங்கள்னு பேரு. இது உண்டான பிறகு லோகத்துல மற்ற பதார்த்தங்களை உண்டு பண்றாளா, சூர்யா சந்திரமசோ தாதா யதா பூர்வம கல்பயது அப்படின்னு வேதங்கள் சொல்றது. சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டி பண்ணினாளா, பண்ணின பிறகு என்ன ஆச்சுன்னு, அந்த சூரியனை ஆகாசத்தை நிறுத்தி வச்சா, ஏன்னா பூமியில நிறுத்தி வச்சா பூமி அழிஞ்சு போயிடுமே, இப்பவே மெட்ராஸ் தாங்க முடியல சார் அப்படிங்கிற, உஷ்ணமா இருக்க அது இருக்க தாங்க முடியல அப்படின்னு சொல்றேன். அந்த சூரியனே உங்காத பால்கனியில வந்தா நீங்க என்ன ஆகும் சொல்லுங்க பாக்கலாம். ஆகையால் அந்த சூரியனை பூமிக்கு வெகு தூரமாக வைக்கணும், அந்த வெகு தூரமா இருந்தது பூமி முழுக்க அவருடைய கிரணங்கள் வேணும், அப்பதான் அவளுக்கு வேண்டியதான சுகதுக்கங்களும் அனுபவிக்கக்கூடியதான பதார்த்தங்களும் உண்டாகும். பயிர் அது இது வரணுமோ இல்லையா, காய்கறிகள் இவையெல்லாம் சூரியனுடைய கிரணங்கள் பட்டாடுதான் பட்டாதான் அவைகள் நன்னா பூத்து காய்ச்சு பிஞ்சு விட்டு காய்ச்சு பழங்களை வரைக்கும் நமக்கு வரும். ஆகையால் அந்த சூரியனை தயார் பண்ணின, பிறகு சந்திரனை தயார் பண்ணின, இந்த சூரியனும் சந்திரனும் சுத்தி கொண்டிருக்கிறதுனால பூமிய, அல்லது பூமி அவர்களை சுத்தி கொண்டிருக்கிறதுனால பகல் என்ன இரவு என்ன, அதுக்கப்புறம் வாரம் பட்சம் மாசம் ருது அயனம் இப்படி வந்தாச்சு, ஒரு சம்பத்சர வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். அந்த ஒரு செகண்ட் க்ஷணம்னு சொன்னேன், அது லவம் வரைக்கும் போயிருக்கு. 1000 தாமரை இதழ ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஒரே தரம் ஒரு ஊசியால குத்துனேன்னா, ஒரு இதழுக்கும் இன்னொரு இதழுக்கும் போறதுக்கு நடுவில் எவ்வளவு டைம் இருக்கோ அதுக்கு லவம். அந்த அளவுக்கு நம்ம தேசத்துல வேதாதி வேதங்கள்ல அந்த சமயத்தை அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெள்ளக்காரன் சொன்னா 1 நிமிஷத்துக்கு 60 செகண்ட் அவ்வளவுதான். ஆனா பிராச்சீனமாக ஆரியபட்டாதிகள்லாம் சொல்லும் பொழுது இப்படி வேதத்துல இருக்குன்னு அந்த காலங்கள்லாம் கணிக்க தொடங்கின. அந்த காலமானது அதிஷ்டானமான தெய்வம் இந்த காலத்துக்கு காலின்னு சொன்னோம். எந்த காலத்துல எந்த ஸ்வரூபம் எப்ப நடக்கணுமோ அந்த ஸ்வரூபத்தை அந்த காரியத்தை நடக்கும்படி பண்ற, அதனால்தான் காலின்னு பேர். ஒரு காலத்துல ரத்த பீஜம்னு ஒரு ராட்சசம், அவன் அரக்கர்களுடைய பட்சத்துல வந்து சேர்ந்தான். ஏன், அம்பாளுடைய சேனைகள்லாம் அவளை துவம்சம் பண்ணிட்டு இருக்கா அரக்கர்களுடைய சேனைய, கொஞ்சம் நேரம் வந்தா அத்தனை அரக்கர்களையும் கொண்டுடுவா போல இருக்கு. பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இப்படி எத்தனை பேர் ஒன்னா வந்து சேர்ந்து விட்டா, இவன் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இதனால அத்தனை பேரையும் கொண்டு இருக்கா. சைன்யமும் ரொம்ப போயிட்டு இருக்கு, நம்ம தோத்து போயிடுமோ எனக்கூடியதான சந்தேகம் வந்தாச்சு அரக்கர்களுக்கு. அந்த சமயத்துல அவளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்காக ரத்த பீஜன் எனக்கூடியதான ஒரு அசுரன் வந்தான். அவன் ஒரு உரம் வாங்கி வச்சுருக்கான், என்னுடைய ரத்தமானது பூமியில விழுமையானால் அந்த இடத்துலயே என் மாதிரியே இன்னொரு ரத்த பீஜன் பிறப்பான். அவன் நல்ல உடம்புல ஒரு இது இல்லாம தெம்பா பிறப்பான், யுத்தம் பண்ணுவான் இப்படின்னு வாங்க. இது என்ன சொன்னர், 5 வஜ்ராயுதத்தை போட்ட, வைஷ்ணவி சக்ராயுதத்தை போட்ட, மகேஸ்வரி சூலத்தினால குத்தினா, இப்படி கௌமாரின்னு உரமா, அதுக்கப்புறம் அவளுக்கு சக்திய வச்சுண்டு வேலை வச்சுண்டு அதனால குத்தின, பிராமின்னு உரமா எல்லாருக்கும் மயக்கம் வந்து போகட்டும் அப்படின்னு நினைச்சுண்டு தன்னுடைய கமண்டலத்தில் இருக்கக்கூடியதான தீர்த்தத்தை எடுத்து எல்லார மேலையும் விட்டா. அதனால அவ என்ன ஆச்சு, தீர்த்தத்தை விட்டதுனால அவ ஒரு 4-5 ஆனது யுத்தம் பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த சமயத்தில் மற்ற தேவதைகள் அவளை கொண்டான். இப்படி என்ன விவகாரம் ஆச்சு, அந்த ரத்த பீஜனுடைய ரத்தமானது பூமி முழுக்க வியாபிச்சு எங்கெங்க சேர்ந்ததோ அங்கெங்க அத்தனை ரத்ன பீஜங்கள் வந்துவிட்டான். ராட்சசாலெல்லாம் ரத்த பீஜாலா இருக்க, அவனும் மகாபரக்கிரமசாலியா இருந்திருக்கான். அப்படிப்பட்டதான அந்த ரத்த பீஜனை இனிமேல எங்களால தாங்க முடியாதுன்னு தேவ சைன்யம் பறந்தது. இப்ப முன்னால அரக்காளுடைய சைன்யம் ரொம்ப குறைஞ்சு போயிடுத்து, இப்ப தேவதைகளுடைய சைன்யமே குறைஞ்சு அரைஞ்செடுத்து. அந்த சந்தர்ப்பத்துல அம்பாட்ட வந்து சொன்னாளாம், இது போல ஆயிட்டு நம்ம தோத்து போகும் போல இருக்கு அப்படி. அம்பாள் சிரிச்சு என்ன பண்ண, அந்த காளி மாதா இருக்கா இல்லையா, அந்த காளி மாதா கூப்பிட்டு உன்னுடைய நாக்க பூமி முழுக்க பரப்பிடுன்ட்ட, பூமி முழுக்க நாக்கப்படப்படாது. இப்ப இதுதான் எங்க நடக்கிறது, அம்பாளுடைய நாக்கல நடக்கிறது. அந்த நாக்கல நடக்கக்கூடியதான அந்த யுத்தத்துல இப்பொழுது ரத்த பீஜனை கொன்ன பிறகு இங்க ரத்த பீஜன் மேல குத்தினா அந்த ரத்த பீஜனுடைய ரத்தமானது எங்க வந்து நிக்கிறது, பூமியில விழவே இல்லையே, அம்பாளுடைய நாக்கலையே விழுந்துட்டு இருக்க. அது அம்பாள் குடிச்சுட்டே இருக்கா அந்த ரத்தத்தை முழுக்க. இப்ப ஒரு ரத்த பீஜனும் உண்டாகல, ஏன்னா ரத்த பீஜனும் இருக்கிற ரத்தம் எல்லாம் போயிடுத்த, ஆகையால் அவனும் காலமாயிட்டான். அப்படி ரத்த பீஜ வதத்தை பண்ணினதான அந்த மகாகாளி, அந்த மகாகாலனுடைய ஆத்தக்காரியா இருந்து கொண்டு அப்படி சண்டமுண்டன் இரண்டு அக்கர் அறக்கர்களையும் கொன்னத்தினால அம்பாளுக்கு இப்படிப்பட்டதான விசேஷமான ஒரு நாமா வந்திருக்கு. அதான் துர்கா சப்தசதியில மார்க்கண்டேய புராணம் அதுல யஸ்மாத் சண்டஞ்ச முண்டஞ்ச கிரகித்வாத்வமுபாகதா சாமுண்டேதி ததோ லோகே ஜாதாதேவி பவிஷ்யதி அப்படி. அதற்கு பிறகு வராக புராணத்துல தேவி சத்ருசகே நாஜௌ தம்ருரும் சமதாடயத் தயாது தாடிதே தஸ்ய தைத்யஸ்ய சுபலோச்சனே சர்மமுண்டே உபே சம்யக் ப்ருதத் பூதேவ பூவதௌ ருரோஸ்து தானவேந்திரஸ்ய சர்மமுண்ட ஈக்ஷணாத்யத அபஹ்ருத்ய ஆசரேத் தேவி சாமுண்டா தேன சம்பவாத் அப்படின்னு சொல்லியிருக்க. இங்க எப்படி தேவி சத்ருசுகேன ஆஜௌ, ஆஜௌனா யுத்தத்தல் அர்த்தம், அஜம்னா நம்ம ஆடுங்கிறோம், ஆஜம்னா யுத்தம் அர்த்தம். அதனால தேவி சத்ருசுகேன ஆஜௌ தம்ருரும் சமதாடயது, ருரு எனக்கூடியதான ஒரு அரக்கரை அடித்தாள். எப்படி த்ரிசுகேனா, த்ரிசுகேனா பரமேஸ்வரன் கையில இருக்கின்ற திரிசூலம் இருக்க அதனால குத்தினா. தயா து தாடிதே தேவி தாடிதே தஸ்ய தைத்யஸ்ய சுபலோலோச்சனே இப்படி அத அவனுக்கு திரிசூலத்தினால குத்தினத்தினால அவனுடைய தலை தனியா வந்திருக்கான். சர்மமுண்டே உபே சம்யக்கு சர்மா தலைக்கு கீழே இருக்கிற பாகத்துக்கு அந்த பேர், முண்டம் தலைன்னு பேர். சர்மமுண்டே உபே சம்யக்கு ப்ருதக் பூதே பூவது அவ்விரண்டும் தனித்தனியாக போயிடுதான், சரீரம் வேற தலை வேற போயிடுது. ருரோஸ்து தானவேந்திரஸ்ய சர்மமுண்ட ஈட்சணாத்யதா அப்பொழுது அந்த தானவந்திரனா இருக்கிறவன் ரத்தம் வரா போல அவனுடைய கண்கள்லாம் அவ்வளவு சிவப்பா போயிடுதான். அதுபோல ருரோஸ்து தானவேந்திரஸ்ய சர்ம உண்டே, இந்த சர்மம் என்ன அந்த தலைபாகம் என்ன, இந்த ரெண்டும் ஈட்சணாத்யதா இப்படி பார்த்ததுனால அபகிருத்ய அசரத் தேவி அவளை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போனாலும் அதனால அந்த அம்மாவுக்கு என்ன பேரு, சாமுண்டான்னு பேர். சோ மார்க்கண்டேய புராணத்துல சண்டன் முண்டன் கொன்னத்தினால சாமுண்டான்னு பேர். அதே போல வராக புராணத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ருரு என்கிறவனை கொன்னத்தினால சர்மா முண்டம், முண்டம்னு சொன்னா தலை, சர்மான்னு சொன்னா கீழ்பாகம், அந்த ரெண்டையும் எடுத்துண்டு அம்பாள் போனாளாம் துலச்சா பரமேஸ்வரிட்டு, ஆகியால் சாமுண்டான்னு பேருன்னு வச்சிருக்கு. சர்ம கோட்டி து சாமுண்டா சர்மமுண்டா தச்சர்ச்சிகா இத்தி கோஷா, புஸ்தகத்துல கர்ம கோட்டின்னு இருக்கு, கர்ம மோட்டின்னு இருக்க கிடையாது, சர்மமுண்டேன்னு சர்ம கோட்டின்னு வச்சு மாத்திக்கணும். சாமுண்டா சர்மமுண்டா தச்சர்ச்சிகா இதி கோஷாத்து சர்மமுண்டா இத்தியபி தேவி விசேஷஸ்ய நாம திருஷ்யதே, சண்டிகாங்கிற அம்பாளுக்கு தான் சர்மமுண்டான்னு ஒரு பேர் இருக்கு. தேன வாராகி அதனால வராக புராணத்துல சர்மம் உண்டே சா அபவத் இத்தியவ பாட சாத் இத்தியனுமோயதே, ஆகையால் சர்மம் உண்டேங்கிற பாடமானது வராக புராணத்துல மாத்திக்கணும் இத்தியதே தது. அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம், சண்டானி பிரச்சண்டானி அத்தியந்த கோபன சின்ன பூதா, அத்தியந்த கோபம் வந்துருதுன்னா மனுஷனுக்கு அந்த கண்கள் சிவந்து போயிடும். அப்படி கண்கள் சிவந்ததாக இருக்கக்கூடியதான அரக்கனோட யுத்தம் பண்ணி அவனை கொன்னாள். ஆகையால் சண்டானி பிரச்சண்டானி அத்தியந்த கோபன சின்ன பூத நேத்திர, ரொம்ப கோபம் இருக்குன்னு அடையக்கூடியதான அந்த நேத்திரம் கண்கள், சோணிமாதி பவந்தி, அது ரொம்ப சிவப்பா போயிடுத்து. வா முண்டானி, அப்படிப்பட்டதான தலைகள் இருக்கக்கூடியதான அரக்கர்களை ஏஷா மசுராணாம் தன்னிஷூததி, இப்படி மகா கோபத்தோட வந்து உலகத்துக்கு அட்டுழியம் பண்ணணும்னு நினைச்சதான அந்த ராட்சசாள்லாம் கொண்டத்தினால அம்பாளுக்க சாமுண்டான்னு பேரு. தன்னிஷூததி ஹன்யமானாம் தாதிருச முண்டவத்வ விசேஷண சுவாரஸ்யேனா, கொள்கின்றதான ராட்சசர்களுக்கு அந்த விசேஷம் இருக்கு, கண்கள்லாம் சிவந்து இருக்குன்னு சுவாரஸ்யத்தினால தாதிருச முண்டமாலா தரா, அப்படிப்பட்டதான அரக்கர்களுடைய தலைய எடுத்து அத ஒரு வரிசையாக கோத்து தன்னுடைய மாலையா போட்டுன்ற காலம் மகாகாளிக்கு. ஆகையால் இந்த ஸ்வரூபம் அப்படின்னு சாமுண்டாங்கிறத மகாகாளி ஸ்வரூபமாகவும் லலிதா ஸ்வரூபமாகவும் ரெண்டாகவும் அர்த்தம் சொல்லியிருக்க. அந்த லலிதா ஸ்வரூபமா இருக்கும் பொழுது காலம்னு பேர், அது என்ன, அதுதான் அஜ்ஞானமும் சைத்தன்யமும் சம்யோகம்னு காலம்னு சொன்னேன். கண்ட காலமா இருக்கக்கூடியது, நம்ம உபயோகப்படுத்தக்கூடியதான காலமா இருக்கக்கூடியது. இப்பொழுது எவ்வளவு டைம்னு சொன்னா 7:25 சொல்றமே, இதெல்லாம் என்னது, இது கண்டகாலம். அப்படி காளிங்கிற ஸ்வரூபத்துக்கு அர்த்தம் இப்படி. அபர்ணா சண்டிகா சண்ட முண்டா சுரநிஷுகுதினி அப்படின்னு. அதற்கு மேல இந்த ஒரு நாமாவில சில ரகசியமான விஷயங்கள் இருக்கு. அம்பாளுடைய பூஜை நவாவரண பூஜை பண்ணும் பொழுது முதலாவரணத்துல 28 தேவதைகளை பூஜை பண்ணிட்டு இருக்க, அதுல ஸ்ரீசக்கரத்தினுடைய வெளியில் இருக்கக்கூடியதான அந்த சதரங்கள் இருக்கு பார்த்தேல, அதான் திரைலோக்கிய மோகன சக்கரம்னு சொல்வே. அங்கிருந்து ஆரம்பிச்சு சர்வானந்தமய சக்கரம் பிந்து ஸ்தானம் வரைக்கும் பூஜை பண்ணிட்டு போறாள். இப்படி லயாங்க கிரமமாக அப்படின்னு உலகம் திரைலோக்கிய மோகனம், அங்கிருந்து ஆரம்பிச்சு சர்வரோகம் எப்படி வரிசையா போய் கடைசியில எங்க போய் நிற்கிறது, சர்வானந்தமய சக்கரம் எனக்கூடியதான அந்த பிந்து வரைக்கும் போறது. அப்படி இருக்கும்பொழுது முதலாவரணத்துல மூணு சதரங்கள், அந்த மூணு ஸ்கொயர்ஸ் இருக்க, அதுல நடுவுல இருக்கக்கூடியதான ஸ்கொயரை பூஜை பண்ணும் பொழுது பிராமி மகேஸ்வரி கௌபாரி வைஷ்ணவி இப்படின்னு ஆரம்பிச்சு சாமுண்டா சாமுண்டி மகாலட்சுமி இத்தனை தேவதைகளும் பூஜை பண்ணிட்டு இருக்க. இந்த பூஜை பண்ணக்கூடியதான இத்தனை தேவதைகளும் லலிதானுடைய ஒரு விம்சம், அது விஸ்தாரமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் பலவிதமாக பரிணாமத்தை அடைஞ்சு இருக்குன்னு சொல்றோம். ஆகையால் தான் இந்த லலிதா சமஸ்தானத்துல பிரஹதி பிராமணி பிராமி பிரம்மானந்தா பலி பிரியா, இந்த இடத்துல பிராமிங்கிற நாமாவா அப்படி சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமி மட பிரியா, அந்த இடத்துல பிராமி மகேஸ்வரின்னு சொல்லிருக்க. கௌமாரிங்கிறது ஒரு இடத்துல சொல்லிருக்க, அது ரகசியம். அதே போல வைஷ்ணவிங்கிறது வந்து விஸ்வக்ராசா வித்ருமாபா வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி, இந்த லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே இத்தனை தேவதைகளும் இங்க சொல்லியிருக்கு. அதே போலயே சாமுண்டிங்கிற பேர்ல அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுரநிஷூதினி இந்த நாமாவிலும் இருக்கு. அதே போல மகேஸ்வரின்னு இருக்க, அந்த மகாலட்சுமிங்கிறது மகேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமி என்னோட பிரியா இந்த நாமத்தில் இருக்கு. வாராகின்னு இருக்கே, அது என்ன திருச்சக்கர ரதாரூட தண்டனா தண்டனாதா புரஸ்பதா இந்த நாமாவில் இருந்திருக்கு. இல்ல விசுக்ர பிரணஹரண வாராகி வீரிய நந்திதா, இப்படி சஹஸ்ரநாமத்துல உங்க நவாவரண பூஜையில இருக்கக்கூடியதான அத்தனை நாமாக்களும் இங்க வந்துருக்க. ஆகையால் தான் சஹஸ்ரநாம பாராயணம் தினந்தோறும் பண்ண, பூஜைய பண்ணினா என்ன பலமோ, பூஜையானது உபதேசம் வாங்கிட்டு அப்புறம் பண்ண வேண்டியதான காரியம். ஆனா அதை பண்ண முடியாத வாழ்க்க, வயசான வாழ்க்க, குரு இருந்து இன்னதுன்னு சொல்லிக் கொடுக்க முடியாததாக இருக்கிற வாழ்க்க சஹஸ்ரநாமம் வாசிச்சாலே போதும். இந்த சஹஸ்ரநாமத்திலேயே அத்தனை தேவதைகளும் இருக்கு. இது லலிதா சஹஸ்ரநாமத்துல அந்த 9 சக்கரங்கள்லயும் அங்கங்க நீங்க வச்சதான நாமாக்களுக்கெல்லாம் உண்டு. இத உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி எங்கெங்க இருக்கு, தினந்தோறும் தான் லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறேன், படிச்சாலும் பிராமி எங்க இருக்கு முழுக்க தேடியாங்க, ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிவிட்டார்,
சொன்ன சர்ச்சுனா சர்ச் பண்ணி கொடுக்குறது. உமபுத்தி சர்ச் பண்ணல விவகாரம் முழுக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம நினைக்கணும், இந்த ரகசியநாம ஸ்தோத்திரத்துல அத்தனை விஷயங்களும் இருக்கு, அது பக்தியோட அம்பாடத்துல பக்தியோட நாமத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இது. இன்னும் இந்த நாமால ரகசியார்த்தங்கள் குருமுக்காக தனியா தெரிந்து கொள்ள வேண்டியது. அதற்கு பிறகு க்ஷராட்சராத்மிக சர்வலோகேஷி விஸ்வதாரிணி க்ஷராட்சராத்மிகா. இந்த நாம திருஷதியில வேற விதமா வந்திருக்கு. ஏக அநேக அக்ஷராக்கிருதி சாஸ்திரத்தினுடைய ஒரு சாரமானது இது திரிஷதி. அந்த திரிசதியை பூஜை பண்ண பிறகு வேற எதையும் பூஜை பண்றது சம்பிரதாயத்தில் இல்ல, கடைசியில பூஜை பண்ணி நிக்கிறது திரிசதி. அதெல்லாம் சாப்பிட்டாச்சு, மோர் போட்டுண்டாச்சு, அதையும் மோர் அந்தமும் சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் அன்னத்தை கொண்டு வந்து சாம்பார் ஊத்துங்க சொல்வேளா, இல்ல பருப்பு கொடுங்க போடுங்கன்னு சொல்வேளா, பச்சடி போடுங்கன்னு சொல்வேளா, ஏதோ பிட்லாம் இட்ல போடுங்க. ஏன்னா அவைகள்லாம் முடிச்சுட்டு கடைசியில வரத்துக்காகத்தான் மோர் தயரோ மோர். ஏன் இப்படி பண்ணணும், முதல்ல மோரணத்தை சாப்பிட்டா அதுக்கப்புறம் பண்றேன், அப்படி பண்ணப்படாதுங்கிறது. உங்க இஷ்டமா, ஏன் இஷ்டமா, என்ன அண்ணன் எனது வாய் எனது, நான் இஷ்டமா சாப்பிடுவேன் இல்ல. அஷ்டாங்க ஹிரதயம்னு ஜோசி இந்த கிரந்தத்துல, இது சரீர ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான கிரந்தத்துல இதுக்கு ஒரு யுக்திய சொல்லியிருக்கார் அவர். என்ன, முதல்ல இந்த சரீரத்துக்கு பசியோ இருக்கும் பொழுது வேண்டியது பருப்பு. அந்த பருப்பை என்ன அதுல இருக்கக்கூடியதான எல்லா கனிஜங்களும் எல்லாம் முதல்ல இந்த சரீரத்துக்கு பசியா இருக்கும் பொழுது சரீரம் எடுத்துக்கும். சோ பசியா இருக்கிற சமயத்தில் முதல்ல என்ன போட்டுக்கணும், பருப்பு அல்ல அதோட சேர்ந்ததான சாம்பாரையும், ஏன்னா அதுலயும் பருப்பு போட்டிருக்கல. சரி, அதுக்கு அடுத்தது விவகாரம் என்ன, காய்கறிகளை சாப்பிடணும். இந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்ட பிறகு சரீரத்துக்குள்ள சாதாரணமாக எல்லாமும் உள்ள நல்லா லூப்ரிகேட் ஆகி போகணும் என்பதற்காக ரசத்தை சாப்பிடுறது. இந்த ரசத்துல விசேஷமாக ஒண்ணும் இல்ல, வெறும் புளி ஜலம்தான், ஏதோ கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஆனா என்ன, அதுக்கு ரொம்ப பிராமுக்கியத்தை கொடுத்திருக்க. ஏன்னா எவ்வளவு அன்னமானது உள்ள போறதோ அந்த அன்னத்துல அது ஜலமாகவும் பிருத்திவி பாகமாகவும் தேஜோ பாகமாகவும் அன்னம் பிரியுது. நீங்க எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் பாருங்க, ஒரு பச்சடி பண்றதா இருந்தாலும் ஒரு ஊறுகாய் பண்றதா இருந்தாலும் உப்பை போடுறேன், காரத்தை போடுறேன், புளிய போடுறேன், அது இல்லாத வேற ஏதோ ஒரு காய்கறிய ஒன்னு போடுறேன், இத்தனையும் பண்ணித்தானே பண்றேன். இவைகள் இப்படி இல்ல, இதையெல்லாம் அரைச்சு அது தேஜோபன்ன ரூபமாக பிரிக்கணும். தேஜஸ் ரூபமாகவும் அன்ன ரூபமாகவும் பிருத்திவி ரூபமாகவும் ஜல ரூபமாகவும் பிரிக்கணும். அப்படி ஆட்டம் வரைக்கும் பிரிஞ்சு அது எங்க போறது, சரீரத்தினுடைய ரத்த நாளங்கள்ல போறது. இது கம்ப்ளீட்டா இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அதனாலதான் சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும் வாங்கோங்கிறா. இந்த 2 மணி எங்க இருந்து கிடைச்சது அந்த டாக்டருக்கு, இதுவும் அஷ்டாங்க ஹிரதயத்தில் இருக்கு. அப்படி அந்த 6 முகூர்த்தங்கள், 28 செகண்ட் அப்படி இது நிமிஷங்கள், அப்படி 6 முகூர்த்தங்கள் ஆன பிறகு அந்த வயத்தில் இருக்கக்கூடியதான அன்னமெல்லாம் பிரிஞ்சு ரத்தத்துக்கு போயிருக்கு. இனிமேல இந்த ரத்தத்துல அப்படி சரீரம் முழுக்க சுத்தி கொண்டே இருக்க, இது சுத்தி கொண்டிருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு பார்த்தல, அது எந்தெந்த ஒரு பாகத்துக்கு எந்தெந்த பதார்த்தம் வேணுமோ அத்தனை பதார்த்தங்களும் அவைகள் இருக்கும், யாருக்கு, மற்றவர்களுக்கு இல்ல. அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஸ்வரூபம் அவளுக்கு போற. தலைக்கு எது வேணுமோ அது தலையில நிக்கும், நாக்குக்கு எது வேணுமோ அது நாக்கில நிக்கும், கைகால்களுக்கு எது வேணுமோ அது அந்த கைகால்களுக்கு போகும். இப்படி நீங்க உட்கொள்ளக்கூடியதான சகல பதார்த்தத்தையும் மறுபடியும் அரைச்சு மறுபடியும் அது உஷ்ணவாக்கி சரீரத்துல எல்லாம் போகிறதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்க. இப்படி சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கோ இல்லையோ, இது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, இதுக்கப்புறம் ஸ்வீட்டை சாப்பிடணும்னு வச்சிருக்கா. ரசம் ஆனப்புறம் தான் ஸ்வீட், அது என்ன ஸ்வீட் சாப்பிடலாம் ஒன்றும் இல்லையே, அது வேற அதே போல பழ வகை சாப்பிடணும்னா எப்ப சாப்பிடணும்னா ரசம் முடிஞ்ச பிறகு. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் சாப்பிட்டிருக்கல, அதுக்கப்புறம் பழத்தை சாப்பிட்டிருக்கல, திதிப்பா இருக்கக்கூடியதான பழங்கள், அதோட புளிய கலச்சினதான ஜலத்தை சாப்பிட்டிருக்கல ரசத்தை, இது பல்லத்தை ட்ரபிள் பண்ணும். அதுக்காக என்ன பண்ணுனர், அந்த பல்லுக்கு வியாதி வரப்படாதுங்கிறதுக்காக தான் தைரோ மோரோ போட்டு சாப்பிடணும். விவகாரம் ஏன் இந்த ஆர்டர்ல சாப்பிடணும்னா, இதுக்கு அஷ்டாங்க ஹிருதயத்துல இது சரீரம் இப்படி இருந்தா தான் நன்னா இருக்கும்ங்கிறதுக்காக சாப்பிட்டுருக்கு. ஆகையால் முதலே ஸ்வீட் வந்தா முதலே சாப்பிடுறது, அதோட சேர்ந்து ரெண்டு சிப்ஸ் வந்தா சாப்பிடுறது, இப்படி தானே பண்ற ஜனங்கள். எல்லாரும் உட்கார்ந்து ஒரே சமயத்துல சாப்பிடணும், அந்த அன்னத்துக்கு அன்ன சூத்தங்கள்லாம் சொல்லணும் அப்படிங்கிற வழக்கம் எல்லாம் இப்ப போயிடுது. டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடுற, அந்த டைனிங் டேபிள் மறுபடியும் தொலைக்கிறது இல்ல. ஏன் சாப்பிடுற தெரியுமா? நான் இதுதான் விவகாரம், ஈஸியா பூமியில சாப்பிட்டா என்ன பண்ணா, அங்கெல்லாம் பறக்கைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் கோமயத்தை எடுத்துன்னு வந்து அதெல்லாம் தெளிச்சு அது நீட்டா சுத்தமாக ஒரு பதார்த்தமும் சிந்தின பதார்த்தங்கள்லாம் அங்க இல்லாம இருக்கணும், இல்லைன்னா எறும்பு முதலிய பதார்த்தங்கள் வரும் அப்படின்னு அதை சுத்தப்படுத்துறது கஷ்டமா இருக்கான். குனிஞ்சு அதை தொடக்க முடியலையா, அதனால குனியாமலேயே டைனிங் டேபிள் வச்சிருக்கேன், நீட்டா தானே இருக்கு, அதையும் பறக்கணுங்கிறோம். ஒரு தரம் சாப்பிட்ட இடத்த சுத்தம் பண்ணாமல் அதுல சாப்பிட்டா எச்சுல சாப்பிட்ட மாதிரி. ஏன் சார் உங்க கிளாஸ்ல ஹரிதாசன் இதெல்லாம் சொல்றேன்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, ஷராட்சராத்மிகான்னு இந்த நாமாவில இவ்வளவு தூரம் ஸ்வரூபம் சொல்லி, ஆகாரமானது இப்படி சாப்பிடணும், அதே போல ஸ்நானம் எப்படி பண்ணணும், பல்ல எப்படி வளர்க்கணும், இது எல்லாமே சொல்லிருக்க. எல்லாத்துக்கும் என்ன விவகாரம் அப்படின்னு சொன்னா, இந்த ஷராட்சராத்மிகா அம்பாள் ரெண்டு வடிவமாக இருக்கா, ஷரம் எனக்கூடியதான வடிவமா இருக்கா, அக்ஷரம்னு எனக்கூடியதான வடிவமா இருக்கா. ஷரம்னு சொல்றது பல எழுத்துகள், 51 எழுத்துகள். அக்ஷரம்னு சொன்னா ஏகமேவ அக்ஷரம், ஒரே அக்ஷரம் தான். அது என்ன, ஓங்காரமோ அல்லது ஸ்ரீங்காரமோ ஹ்ரீங்காரமோ அல்லது ஈங்காரமோ, அந்தந்த இடத்துல அது எடுத்துப்போம். ஒரு அக்ஷரம்னு சொன்னா வேதாந்தத்தில் சொன்னால் ஒரு அக்ஷரம், ஓமித் ஏதத் அக்ஷரம் அப்படின்னு சாந்தோக்கியோபநிஷத்தில் முதல் லைனே அப்படி ஓம் இத்தனை அக்ஷரங்கள் அப்பப்ப நம்ம எடுத்துட்டு இருப்போம். இது வந்து சுத்தமான அக்ஷரஸ்வரூபம். இதுலிருந்து வந்ததான அத்தனை பதார்த்தங்களும் அத்தனை எழுத்துகளும் க்ஷரஸ்வரூபம். இப்ப என்ன பண்ணினேன், அகாரஹா பிரதம வர்ணாகிரஹா, இந்த அகாரம் இருக்க பார்த்தேல ஆன்னு சொல்றல, இது முதல் எழுத்து. அதே மாதிரியே பஞ்சதிசை மந்திரத்தினுடைய நடு கூட்டத்துல நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு அகாரம் இருக்க பார்த்தேல, அது இந்த க்ஷாங்கிறதுக்கு முக்கியமான ஒரு சுரூபம். இப்படி அக்ஷரம் க்ஷரம்னு நான் சொன்னேனேயானால் உலகம் முழுக்க 36 தத்துவங்களும் எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான மந்திரம். சோ இந்த அகமஹம்னு சொல்ற இந்த மந்திரம் இதேதான் அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். இப்படி அழியாத அக்ஷரமும் மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான க்ஷரங்களும் இந்த ரெண்டும் சேர்ந்து அம்பாள் ஸ்வரூபமா இருக்காள். அத்தனை மந்திரங்களும் இந்த ஈம் எனக்கூடியதான மந்திரத்துக்குள்ள ஒடுங்கி இருக்க, அதான் அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம், காமக்கலா ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதான் க்ஷராட்சராத்மிகா. இதுதான் ஏக அநேக அக்ஷராக்கிருதி அப்படின்னு திரிஷதியில இதே ஸ்வரூபம் தான் சொன்னார். புக்தஞ்ச வராஹ புராணே ஏகாட்சரே திவிஜாத சர்வாட்சரமயி சுபா. ஏகாட்சரம், இந்த ஏகாட்சரம் சங்கீதத்திலையும் பண்ணி வச்சிருக்க சுப்பிரமணிய இவர் முத்சுவாமி தீட்சிதர். இந்த ஏகாட்சரம் அநேகாட்சரம் இவைகள்லாம் ரகசியமா அவருடைய கிருதிகள்ல சொல்லி வச்சுருக்கார். அதே போலயே ஏகாட்சரே விஜாத சர்வாட்சரமயி சுபா, ஓங்காரம் எனக்கூடியதான ஓரக்ஷரமோ சர்வே வேதா எத் பதம் அமனந்தி தபாம்சி சர்வாணி எத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி ஓம் இத்யேதத். உபனிஷத்தை சொல்றது உங்களுக்கு அந்த ஓம் என்கிறது அகார உக்கார மகாரமா இருக்க, ஆவும் சேர்ந்த ஓம் ஆ சேர்ந்தா ஓம், இத ஆன இருக்கா இல்லையா, ஆலந்து ஆரம்பிக்காதீங்க, சொல்லுங்க உமா. இப்ப என்ன ஓம்னு என்னால உமான ஒண்ணுதான் விவகாரம் என்னாச்சு, சர்வே எல்லா வேதங்களும் எந்த தத்துவத்தை சொல்கிறதோ, எல்லா விரதங்களும் இதை கொண்டு வந்து கொடுக்கிறதோ, பிரம்மச்சரியத்தை வச்சுருக்கக்கூடியதான பீஷ்மாதிகள்லாம் எந்த நிலையை அடைஞ்சாலோ, அப்படிப்பட்டதான நிலையை நான் அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு உபனிஷத் சொல்லி அது ஓம்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே இங்க க்ஷராட்சராத்மிகான ஆரம்பிச்சு அகம் என்றும் கிளீம் என்றும் அதுலயும் ஈம் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை இங்க சொல்றது. எப்படி உபநிஷத்தில் அப்படி இருக்க, இதுல எப்படி விஷயம் கடைசியில் ஒண்ணுதான், அம்பாள்னு சொன்னாலோ சுத்த பிரம்மம்னு சொன்னாலோ விஷயம் ஒண்ணுதான். ஆனா இந்த அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்க, உங்களுக்கு நடுவுல வரக்கூடியதான் இந்த ஜென்மால வரக்கூடியதான பாபங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, இந்த பாபத்தை போக்கி அதுக்கப்புறம் நமக்கு ஆத்ம தத்துவத்தை இந்த ஜென்மாவிலேயே அடையும்படி பண்றோம். அதனால விவகாரம் என்ன, அம்பாள் நினைச்ச போக ஸ்வர்க்க அபவர்க்கதா, இந்த ஊர்ல எல்லா விதமான போகங்களையும் கொடுப்பா, ஸ்வர்க்கலோகத்தையும் கொடுப்பா, அபவர்க்கம் மோட்சத்தையும் கொடுக்கற, இது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப க்ஷராணி அநியத சங்கியா அக்ஷராணி, க்ஷரம்னு சொன்னா இவ்வளவு தான் அர்த்தம் இல்லை, நிறைய எழுத்துகள். ஏன்னா சில எழுத்துகள் எழுத்தா இருக்க, சிலது கம்பைண்ட் லெட்டர் தான் போச்சு. இப்படி கான்னு சொன்னா சுத்தமான எழுத்து, கீன்னு சொன்னேன்னா இந்த கானோட ஒரு ஈ சேர்ந்து இருக்கு, இப்படி ரெண்டு மூணு அக்ஷரங்கள் சம்யுக்த அக்ஷரங்களும் சேர்ந்தா எத்தனை ஆகும் பாருங்க, அத்தனையும் அம்பாளுடைய சொல்லு, அத்தனையும் அம்பாளுடைய மந்திரங்கள். அப்படி இப்படி வர்ணானி ஆத்மா ஸ்வரூபம் எஸ்யாஹ, ஆகையால் அத்தனை எழுத்துகளும் அம்பாளுடைய திவ்யமான மந்திரங்கள். அந்த மந்திரங்களை எப்படி நாம் அடையணும், குருமுகமாக எப்படி பண்ணணும், இவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல சொல்ல போறோம். இது ரத்னாபத்திரியே சொல்றோம், ஒண்ணும் வேற எங்கேயும் போக வேண்டாம், சர்வமும் இங்க இருக்கு. ஏகாட்சரேதி ஏக அநேக அக்ஷராக்கிருதி சர்த்தா உக்தஞ்ச வராஹ புராணே ஏகாட்சரேதி விஜ்ஞாத சர்வாட்சரமயி சுபா சைவ விஸ்வேஸ்வரி தேவி சைவ பாப்பியமிதாட்சரா அப்படின்னு ஏகாட்சரேதி விக்யாதா, ஒரு அக்ஷரம் என்றும் அம்பாளை சொல்றதுண்டு, சர்வாட்சரமயி சுபா எல்லா அக்ஷரங்களும் சேர்ந்து சொல்றதுண்டு, சைவ விஸ்வேஸ்வரி தேவி இப்படிப்பட்டதான அம்பாளுக்கு விஸ்வேஸ்வரின்னு பேரு, சைவ வாக்கியமிதாட்சரா அப்படின்னு அந்த அம்பாளே அமிதமான அக்ஷர ஸ்வரூபமாகவும் அடைஞ்சிருக்கு இருக்கா அப்படி. இது ஒண்ணு சொன்னேனா, அப்புறம் சர்வாணி பூதானி கூட்டஸ்தோட்சர உச்சதே யஸ்மாட்சரமதீதோஹம் அக்ஷராதபி ஜோக்தமா அதோஸ்மி லோகே வேதேத பிரதித புருஷோத்தமா அப்படின்னு உலகங்கள் எல்லாம் க்ஷரம்னு பேர். ஏன்னா உலகங்கள்லாம் அழியக்கூடியது, இப்ப அழியலன்னாலும் ஏதோ ஒரு நாள் அழிஞ்சுதான் ஆகும். இப்ப பிளாட் எல்லாம் கேட்டீங்கன்னா 30 வருஷம் தாங்கிறேன், நீங்க போய் வாங்கிட்டு அது 30 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எப்ப கீழ விழுமோ தெரியாது, இவ்வளவு அழகா கட்டினு நீங்க கீழ் போறதுங்கிற மயன் மனசுனாலேயே கட்டி கொடுத்தார் ராஜசூயாக்க பாண்டவாளுக்கு. நம்ம இவ்வளவு கட்டப்பட்டே அதனுடைய கடன் போறதுக்குள்ள அது உபயோகம் இல்லைங்கிற, 30 வருஷம் ஆயிடுதுன்னா அது பிரயோஜனம் இல்லைங்கிறான். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும் அழியிற பதார்த்தங்கள்லாம் ஒன்னு சேர்த்தேன்னு அதுக்கு க்ஷரம்னு பேரான். அழியாதான கூட்டஸ்தமான ஒரு மாயா இப்படி பதார்த்தம் இருக்கிறதெல்லாம் பிரகிருதி, அதுக்கு அக்ஷரம்னு பேர். எங்க பரமாத்மா எப்படி இருக்கார், இவ்விரண்டுகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கார். யஸ்மாத் க்ஷரம் அதீதோஹம், க்ஷரத்தையும் அனித்யமான பொருள்களுக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கேன், நிச்சயமாக இருக்கக்கூடியதான கூட்டஸ்தமாக அசையாம மாறாதான ஒரு பதார்த்தத்துக்கும் மேல இருக்கேன், ஆகையால் எனக்கு க்ஷரம் அதீதோஹம் அக்ஷராதபி ஜோத்தம அதோஸ்மி லோகே வேதேசா, இக்காரணத்தினால்தான் லோகத்திலேயோ வேதத்திலேயோ என்ன உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மேத்யுதாக்ருத, உத்தம புருஷன் சொல்லியிருக்கு, உத்யத தமஸ்கனான புருஷன், இதனால தமோ குணமும் போயிடுங்கிறார். அப்படி உன்னதமான புருஷன் உத்துங்கிற பெயரோட சொல்றார், ஹிரண்யகேசா ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணா தஸ்யதா கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷணி தஸ்ய உதிதி நாம, பரமாத்மாவுக்கு என்ன பேருன்னு உத்துன்னு பேரா, அந்த உத்துன்னு சொல்றது காரணம் ஷராட்சதங்களுக்கு அப்பாற்பட்ட நான் இருக்கேன். அதான் எத்வா க்ஷரசர்வாணி பூதானி குடஸ்தோ அக்ஷர உச்சதே ததுபயம் ஆத்மா ஸ்வரூபம் யஸ்யாஹ. இந்த ரெண்டும் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபமா இருக்கு. சதசக்ஷரம் அக்ஷரம் இது மகாபாரத விஷ்ணுதாத்மாவத்துல சத அக்ஷரம் மகாபாரதேன்னு போட தேடுங்க. இந்த கோடி இருந்த கோடி தினமும் பாராயணம் பண்ணக்கூடிய இருக்கேன் அவரோட மகாபாரதேன்டர் விஷ்ணு பாகவதேவி. அது பாகவதேவின்னு சொன்ன போறாதோ இவருடைய கொள்கை பாகவதம்னா தேவி பாகவதம் பாகவதம்னு பேர். இந்த விஷ்ணு பாகவதம் பின்னால யாரோ எழுதின போங்க அப்படின்ட்டார். அதனால விஷ்ணு பாகவதேவி விஷ்ணுஸ்து திரிணிரூபாணி புருஷாக்கியானியே விது. மகாவிஷ்ணுவுக்கு மூணு உருவங்கள் இருக்கான். அது அந்த மூணு பிரதமம் மகத சிரஷ்டா மகத்தத்துவத்தை சிருஷ்டி பண்ணினார் பார்த்தேல அது முதல் ரூபம். த்விதீயந்து அண்ட சம்ஸ்திதம் ரெண்டாவது இந்த அண்டங்களுக்குள்ள பிரம்மாண்டங்களுக்குள்ள இருக்கார் பார்த்தேல தாவானஸ்ய மகிமா ததோஜாயாம்ஸ்ட புருஷா அப்படின்னு சொல்லுண்டு. சர்வமும் நான் ஒரு பாதத்தை நான் கணக்கிட்டிருக்கேன் மீது திரிபாதஸ்யாமிருதந்திவி அப்படின்னு சொல்றாளே அப்படிப்பட்டதான அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரூபம் ஒண்ணு. த்விதீயந்து அண்ட சம்ஸ்திதம் திருத்தீயம் சர்வபூதஸ்தம் எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்க பத்தியல அதுதான் மூணாவது ஸ்வரூபம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திட்டர் ஈஸ்வரன் சொல்லியிருக்கார். மகாவிஷ்ணு ஈஸ்வரன் ஒரே பேர் தான். அப்படி தானே ஞாத்வாவி முச்சதே இதை அறிந்து தாங்கள் மோட்சத்தை அடைகிறேள் அப்படின்னு சொல்லியிருக்க. இப்படி இது க்ஷராட்சராத்மிகா. அதற்கு பிறகு அடுத்த நாம சர்வ லோகேஷி எல்லா லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறவள். அப்புறம் விஸ்வதாரிணி உலகத்தை எல்லாம் படைத்த உலகத்தை தான் காப்பாற்றிக் கொண்டு எந்தெந்த பிராணிகளுக்கு எப்பப்ப என்னென்ன சுகம் வரணும் என்னென்ன துக்கம் வரணும் அதை பார்த்து அவளுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடியதான ஸ்வரூபம் எல்லாத்தையும் அந்த அம்பாள் தான் பார்த்துட்டு இருக்க. அப்படி வாக்ஸ்வரூபமாகவும் ஷராட்சராத்மகமாகவும் இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம் இது அப்படின்னு இது விசேஷமாக இந்த நாம சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் த்ரிவர்கதா த்ரிசுபகா த்ரியம்பிகா த்ரிகுணாத்மிகா அடுத்தது அடுத்த செட்டு நாமாக்கள். இது அடுத்த வாரம் புதன்கிழமை.